நேயர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்போர் பூபாலரத்னம், சீவகன், சாதாத். மத்திய கிழக்கின் கிழக்கு ஜெருசலத்தில் இவ்வாரத்தில் முன்னதாக கொல்லப்பட்டிருந்த 10 வயது இளைஞன் ஒருவரது இறுதி சடங்கில் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். முகமது அபு காதிர் என்ற அந்த இளைஞனது உடல் கிழக்கு ஜெருசல வீதிகளில் சுமந்து செல்லப்பட்டபோது பாலஸ்தீன கொடியை அசைத்தபடியும் கோஷமிட்டபடியும் மக்கள் கலந்து கொண்டனர். அவ்விடத்தில் பதற்றம் நீடிக்கிறது. கடந்த மாதம் இஸ்ரேலிய இளைஞர்கள் 3 பேர் கடத்தி கொல்லப்பட்டதற்கு பழிவாங்குவதற்காக இந்த பாலஸ்தீன இளைஞன் கொல்லப்பட்டிருக்கலாம் என அவரது குடும்பத்தார் நம்புகின்றனர்.
வடக்கு ஈராக்கில் ஜிகாதிகள் என்று சந்தேகிக்கப்படுவர்களால் கடத்தப்பட்ட 46 இந்திய தாதிமார் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக இந்திய அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள்.
It is expected that the 46 nurses along with 70 others who have
குருதுக்களின் இருபி நகரில் வைத்து பெரும்பாலும் கேரளாவைச் சேர்ந்த இந்த தாதிமார் இந்திய அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டார்கள். அவர்களை இந்தியாவுக்கு அழைத்து வர அரசாங்கம் சிறப்பு விமானம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றது. தடுத்து வைக்கப்பட்ட 33 துருக்கிய டிரக் டிரைவர்கள் ஐசிஸ் அமைப்பால் விடுதலை செய்யப்பட்ட மறுதினம் இது நடந்திருக்கின்றது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
ஆஸ்திரேலியாவின் மூத்த தொலைக்காட்சி நட்சத்திரமான ரால்ஃப் ஹாரிஸுக்கு 4 சிறுமிகள் மீது பாலியல் தாக்குதல் நடத்திய குற்றத்துக்காக 5 ஆண்டுகள் 9 மாதங்கள் கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. நட்சத்திர அந்தஸ்தின் விளைவாக தன் மீது வைக்கப்பட்ட நம்பிக்கையை ஹாரிஸ் தவறாக பயன்படுத்தி கொண்டார் என லண்டனில் இருக்கின்ற ஒரு குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. தனது மகளுடைய இளவயது தோழி ஒருவர் மீதும் ஹாரிஸ் பாலியல் தாக்குதல் நடத்தியிருந்தார் என வழக்கில் உறுதி செய்யப்பட்டிருந்தது.
ஸ்காட்லாண்டில் ரஷ்யத் கப்பல் கட்டும் துறைமுகத்தில் நடந்த வைபவம் ஒன்றில் எலிசபெத் மகாராணியார் தனது பெயரை பிரிட்டனில் கட்டப்பட்ட மிகப்பெரிய போக்கப்பலுக்கு சூட்டியிருக்கின்றார். பாரம்பரிய ஷாம்பெயினுக்கு பதிலாக அந்த 65,000 டன் இடையுடைய மிவானந்தாங்கி கப்பல் ஸ்காட்ச் விஸ்கியுடன் திறந்து வைக்கப்பட்டது. இது 2020 சேவையில் இணைகின்றது. $10 பில்லியன் அதிகமான செலவில் பிரிட்டிஷ் கடற்படைக்காக கட்டப்படுகின்ற 2 கப்பல்களில் இது முதலாவதாகும். இந்த செலவு குறித்த விமர்சனங்களும் எழுந்திருக்கின்றன.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
பிரிட்டிஷ் செய்தித்தாளொன்றின் ஆசிரியராக இருந்து பின்னாளில் பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரனின் தலைமை ஆலோசகராக ஆகியிருந்த ஆண்டி குல்சனுக்கு தொலைபேசிகளை ஒட்டுக்கேட்ட குற்றத்துக்காக 18 கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. நியூஸ் ஆஃப் த வேர்ல்ட் என்ற செய்தித்தாளின் ஆசிரியராக இருந்த சமயத்தில் பல பேருடைய தொலைபேசி செய்திப்பதிவுகளான வாய்ஸ் மெயில்களை முறைகேடாக கேட்க திட்டம் வகுத்ததாக குல்சன் மீது சென்ற வாரம் நீதிமன்றம் குற்றத்தை உறுதி செய்திருந்தது. பத்திரிகைக்கு சுவாரஸ்யமான செய்தி தேட வேண்டும் என்பதற்காக பிரிட்டிஷ் ராஜ குடும்பத்தினர், பிரபலங்கள், அரசியல்வாதிகள், பொதுமக்கள் போன்றோர்களது தொலைபேசிகள் குல்சனின் திட்டத்தின் கீழ் ஒட்டு கேட்கப்பட்டிருந்தன.
பிரான்சின் தெற்கு நகரான அல்பி நகரில் ஒரு பெண் பள்ளிக்கூட ஆசிரியை அவரது மாணவர்களுக்கு முன்பாகவே குத்தி கொலை செய்யப்பட்டதாக அந்த நாட்டின் அரச வழக்கறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள். சமையலறை கத்தியால் அவரை ஒரு மாணவியின் தாய் குத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. வகுப்பறையிலிருந்து தப்பிச் செல்லும் பொழுது அந்த தாய் தனது குழந்தையும் தன்னோடு எடுத்துச் சென்று விட்டார். தான் ஒரு திருடி அல்ல என்று அந்த தாய் கத்தியதாக கூறப்படுகின்றது. அவர் பின்னர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இதனை மிகவும் மோசமான ஒரு அனர்த்தம் என்று பிரெஞ்சு அதிபர் பிரான்சுவா ஒலந்தே வர்ணித்திருக்கின்றார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
பாகிஸ்தானின் வடக்கு வாஜிரிஸ்தான் பகுதியில் தீவிரவாத சந்தேக நபர்களுக்கு எதிராக இராணுவம் கடந்த மாதம் தாக்குதல்களை ஆரம்பித்ததற்கு பிற்பாடு 500,000 அதிகமானோர் வாழ்விடங்களை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் என அந்நாட்டில் இருக்கின்ற அதிகாரிகள் கூறுகின்றனர். நாட்டின் மிகப்பெரிய விமான நிலையமான கராச்சி விமான நிலையத்தின் மீது ஆயுததாரிகள் தாக்குதல் நடத்தியதை அடுத்து கடந்த ஜூன் மாத நடுப்பகுதியில் இராணுவம் தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது.
சென்னைக்கு அருகே கடந்த வாரம் இடிந்து விழுந்த 11 மாடி கட்டிடத்தின் மீட்பு பணியை தாம் முடித்துக் கொண்டிருப்பதாக தமிழ்நாடு அரசாங்க அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். கடுமையான மழை காரணமாக அரைவாசி கட்டப்பட்ட நிலையில் இருந்த இந்த கட்டிடம் இடிந்து விழுந்ததில் பெரும்பாலும் கட்டிட தொழிலாளர்கள் உட்பட 61 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இடிபாடுகளிலிருந்து 27 பேரை மீட்பு பணியாளர்கள் மீட்டிருக்கின்றார்கள். புலன் விசாரணை ஒன்றுக்கு அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கின்றது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.